கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் 11 மாணவர்களுக்கான 2 தவணைக்குரிய ஒரு பாடப்பகுதியினை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் இதற்கு முன்னர் தரம் 10 கற்ற விடயங்களை நாங்கள் மீட்டி பார்ப்பதன் ஊடாக இந்த பாடத்தில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் இந்த பாடமானது, அதாவது சமன்பாடுகள் எனும் பாடத்தை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சமன்பாடுகள் எனும் பொழுது மாணவர்கள் நீங்கள் அறிந்த ஒரு விடயம், உங்களுடைய கடந்த கால வினா பத்திரங்களை நீங்கள் சற்று பார்ப்பீர்களானால் அதில் 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான வினாக்கள் உள்ளடங்கிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது இந்த சமன்பாடுகள் எனும் பகுதி. ஆகவே இந்த பகுதியை நீங்கள் தரம் 10 தரம் 9 கற்றிருப்பீர்கள். நீங்கள் தற்பொழுது தரம் 11 இது தொடர்பாக மேலதிகமாக இருக்கக்கூடியதை நாங்கள் எவ்வாறு பார்க்க போகின்றோம் என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய தரம் 11 2 தவணைக்குரிய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சமன்பாடுகள் எனும் பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 63 பக்கத்தில் இருக்கின்ற சமன்பாடு எனும் பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் நாங்கள் முதலாவதாக இதில் இருக்கக்கூடிய வினாக்களில் மீட்டல் பயிற்சிகளை நாங்கள் ஒரு மீட்டலின் ஊடாக இந்த பாடத்தினுள் உள்நுழையக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய மீட்டல் பயிற்சியினை நாங்கள் பார்ப்போமானால், இதில் இருக்கக்கூடிய முதலாவது மீட்டல் பயிற்சியை நீங்கள் தரம் 10 ஏற்கனவே கற்ற விடயங்களாக இருக்கும். இருப்பினும் நாங்கள் ஒரு மீட்டட் பயிற்சியின் ஊடாக இந்த பாடத்திற்குள் நுழைவது நமக்கு இலகுவானதாக காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் கட்டாயமாக சமன்பாடுகள் எனும் பாடத்தில் நாங்கள் ஒருங்கமை சமன்பாடு என்ற விடயத்தை நாங்கள் தரம் 10 தரம் 9 நாங்கள் கற்றிருக்கக்கூடும். அந்த ஒருங்கமை சமன்பாடே இங்கு மீட்டல் பயிற்சியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த ஒருங்கமை சமன்பாட்டினை முதலாவதில் இருக்கக்கூடிய வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், முதலாவது வினாவினை பார்த்துக் கொள்ளுங்கள். 6x+2y = 1, 6x+2y = 1, 4x - y = 3 என 2 சமன்பாடுகள் காணப்படுகின்றது. மாணவர்கள் ஏற்கனவே நீங்கள் தரம் 10 கற்ற விடயங்களை நீங்கள் ஞாபகத்திற்கு எடுத்திருப்பீர்கள். ஆகவே சமன்பாடுகள், ஒருங்கமை சமன்பாடுகள் எனும் பொழுது நமக்கு 2 சமன்பாடுகள் இருக்கும். இந்த 2 சமன்பாடுகளில் இருந்து நாங்கள் 2 தெரியாத கணியத்திற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இதில் 2 தெரியாத கணியங்களுக்கான விடைகளை நாங்கள் பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒரு கணியத்தை முதலில் நாங்கள் பூஜ்யமாக மாற்ற வேண்டும். இதனை நீங்கள் ஏனைய முறைகளில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எழுபாயாக மாற்றி முதலாவது சமன்பாட்டில் அல்லது 2 சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கணியத்தை எழுபாயாக மாற்றி அதனை பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் விடையினை காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இன்றைய தினம் இந்த சமன்பாடுகளில் எவ்வாறு கணியங்களை சமப்படுத்தி கொண்டு இதனை நாங்கள் எவ்வாறு விடையினை காண வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், 6x+2y = 1, 4x - y = 3 என்று இங்கு தரப்பட்டிருக்கின்றது. முதலில் இதில் நாங்கள் முதலாவதாக வையை நாங்கள் சமன்படுத்துவோமானால் முதலில் இருக்கக்கூடியது 2y, 2 இருக்கக்கூடியது மறைவை. ஆகவே இரண்டாவதில் இருக்கக்கூடிய நாங்கள் இரண்டு வழியாக மாற்ற வேண்டும் என்றால் அதனை நாங்கள் இரண்டால் பெருக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது சமன்பாட்டினை நாங்கள் இரண்டால் பெருக்க வேண்டும். இரண்டாவது சமன்பாட்டினை நாங்கள் இரண்டால் பெருக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது 8x - 2y = 6 என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த ஒட்டு மொத்த சமன்பாட்டையும், அதாவது இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் இரண்டால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் இரண்டால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பெருக்கும்போது நாங்கள் 8x, அதாவது 4x நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது 8x எனவும், மறை வையினை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது 2y எனவும், 3 நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது 6 எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால் முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடியது 6x + 2y = 1 ஆகும். இரண்டாவது, இப்பொழுது நாங்கள் மாற்றி அமைத்த சமன்பாட்டை நாங்கள் மூன்றாவது சமன்பாடு என நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே மூன்றாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடியது 8x - 2y = 6 என்பதாகும். ஆகவே இதில் நாங்கள் வையை சமனாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த சமனாக இருக்கக்கூடிய பெருமானங்களினுடைய குறியீடுகளை, முன்னால் இருக்கக்கூடிய குறியீடுகளை அல்லது அடையாளங்களை நாங்கள் பார்ப்போமானால், சக சய அதாவது நேர் மறை ஆக காணப்படுகின்றது. ஆகவே மாறுபட்ட அடையாளங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்காக, அதாவது அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு நாங்கள் இரண்டு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும். மாறுபட்ட அடையாளங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய இரண்டையும் பூஜ்ஜியமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இதனை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது சமன்பாடுகள் இரண்டையும் நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டுடன் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் கூட்டுவோமானால், மூன்றாவது சமன்பாடானது 8x - 2y = 6 என்பதாகும். அதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டுடன் கூட்டும் போது 6x - 2y = 1 என்பதை நாங்கள் கூட்டும் போது நாங்கள் பெறக்கூடியது அந்த 2y-ம் பூஜ்ஜியமாக மாறக்கூடும். 6x உடன் நாங்கள் 8x கூட்டும் போது 14x நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், நாங்கள் கூறுகின்ற விடயத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள். அவ்வாறு எழுதுவதன் மூலமே இதில் நீங்கள் விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால், ஆகவே 8x உடன் 6x நாங்கள் கூட்டும் போது 14x பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6 உடன் 1 நாங்கள் கூட்டும் போது 7 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 14 நாங்கள் 14 வகுக்க வேண்டும். அதனை போன்று சமனிற்கு வலது புறமும் நாங்கள் அதனை 14 வகுக்க வேண்டும். ஆகவே அதற்கான விடையாக நாங்கள் x = 1/2 என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் தற்பொழுது எக்ஸிற்கான விடையை கண்டுவிட்டோம். எக்ஸிற்கான விடையை வைத்துதான் நாங்கள் பிரதியிடுவதன் மூலம், அதாவது முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் நாங்கள் பிரதியிடுவதன் மூலமே வையிற்கான பெருமானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பெற்ற விடை 1/2, நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அதை பிரதியிடுவோமானால் 6x + 2y = 1 என்பதில் நாங்கள் பிரதியிடுவோமானால், 6 × 1/2 = 2y = 1. ஆகவே நாங்கள் 6 ஐயும் 2 ஐயும் 2 ஆல் வகுப்பதன் மூலம் 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 ஐ 1 ஆல் நாங்கள் பெருக்கும்போது 3 × 2y = 1 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இந்த சக 3 இல்லாமல் ஆக்குவதற்காக, அது பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு நாங்கள் மறை 3 இட்டுக்கொள்ள வேண்டும். சமனிற்கு வலது புறமும் நாங்கள் மறை 3 இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1 − 3 ஆக 1 நாங்கள் 3 கழிக்கும் போது மறை 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2y = 2 ஆக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் வையினை பெருமானத்தை காண வேண்டும். ஆகவே அதனை நாங்கள் 2 வகுக்க வேண்டும். சமனிற்கு வலது புறமும் நாங்கள் அதனை 2 வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வாறு வகுப்பதன் மூலம் வையிற்கான பெருமானமாக நாங்கள் மறை 1 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், இதற்கான விடையினை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். x = 1/2 என்பதையும் y = மறை ஒன்று என்பதனையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடும். அடுத்ததாக நாங்கள் இதில் இருக்கக்கூடிய மற்றொரு வினாவினை பார்ப்போமானால், எஃப் வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், எஃப் வினாவினை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் உங்களுடைய எஃப் வினாவினை எழுதிக் கொள்ளுங்கள். எஃப் வினாவை எழுதிக் கொள்ளுங்கள். 3A சக 12 சமன் 2B, 3A சக 12 சமன் 2B, 13 சக 2A சமன் 3B, 13 சக 2A சமன் 3B. மாணவர்கள், இந்த வினாவினை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். முதலில் நாங்கள் இதில் நமக்கு ஏற்றவாறு இந்த சமன்பாடை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு என இட்டுக்கொண்டதன் பின்னர், இதில் இருக்கக்கூடிய 3A சக 12 சமனிற்கு வலது புறமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆக சய 12 மாறக்கூடும். அதனை போன்று சமனிற்கு வலது புறமாக இருக்கக்கூடிய 2B-யினை நாங்கள் இடதுபுறமாக கொண்டு செல்வோமானால் மறை 2B என நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 3A மறை 2B சமன் மறை 12 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று அடுத்ததாக இருக்கக்கூடியதும் நாங்கள் அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 13 சக 2A சமன் 3B, 13 சக 2A சமன் 3B என்பதை நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், 2A மறை 3B சமன் மறை 13 என்று நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால், இதில் ஏயும் நாங்கள் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும், பியையும் நாங்கள் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் இந்த இடத்தில் ஏயை சமப்படுத்தக்கூடியதாக நான் மாற்றியிருக்கின்றேன். ஆகவே நாங்கள் மன்னிக்கவும், பியை சமப்படுத்தக்கூடியதாக நான் மாற்றியிருக்கின்றேன். பியை நாங்கள் சமப்படுத்த வேண்டும் என்றால், முதலில் இருக்கக்கூடியது 2, முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடியது 2B, இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடியது 3B. ஆகவே நாங்கள் முதலாவது சமன்பாட்டை 3 பெருக்க வேண்டும், இரண்டாவது சமன்பாட்டை 2 பெருக்க வேண்டும். ஆகவே 3A நாங்கள் 3 பெருக்கும் போது 9A நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6 அதாவது 2B-னை மறை 2B-னை நாங்கள் 3 பெருக்கும் போது 6-னை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6B-னை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மறை 12 நாங்கள் 3 பெருக்கும் போது மறை 36 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இரண்டாவது சமன்பாடாக இருக்கக்கூடிய 2A மறை 3B சமன் மறை 13 என்பதை நாங்கள் 2 பெருக்கும் போது 4A மறை 6B சமன் மறை 26 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால், 6B 6B, ஆகவே B ஆனது இங்கு சமனாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் B-க்கு முன்னதால் இருக்கக்கூடிய குறியீட்டை அல்லது அடையாளத்தினை நாங்கள் பார்ப்போமானால், இரண்டும் மறையில் காணப்படுகின்றது, அதாவது ஒரே அடையாளமாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு ஒரே அடையாளங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் அதனை கழிக்க வேண்டும், நாங்கள் அதனை கழிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 4 சமன்பாட்டிலிருந்து நாங்கள் 3 சமன்பாட்டை நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு கழிக்கும் போது 6B 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 பூஜ்ஜியமாக மாறும். ஆகவே 9A-யிலிருந்து நாங்கள் 4A கழிக்க வேண்டும். 9A-யிலிருந்து 4A நாங்கள் கழிக்க வேண்டும். அதனை போன்று மறை 36-யிலிருந்து நாங்கள் கழிக்க வேண்டும் மறை 26. ஆகவே நாங்கள் 9A-யிலிருந்து 4A கழிப்பதன் மூலம் நாங்கள் 5A-யினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறை 36-யிலிருந்து நாங்கள் கழிக்க வேண்டும் மறை 26. ஆகவே நாங்கள் மறை 10-னை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதனை 5 வகுக்க வேண்டும், அதாவது 5A-யில் இருக்கக்கூடிய 5 நாங்கள் 5 வகுக்க வேண்டும். சமனிற்கு வலது புறமும் நாங்கள், அதாவது மறை 10-ஐ நாங்கள் 5 வகுக்க வேண்டும். ஆகவே வகுப்பதன் மூலம் A-க்கான விடையாக நாங்கள் மறை 2-ஐ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதனை நாங்கள் அதாவது ஏ சமன் மறை இரண்டு என்பதை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் அதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது, அதாவது பிஇட்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இங்கு முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டிருக்கின்றேன். முதலாவது சமன்பாட்டில் நாங்கள் எவ்வாறு பிரதியிட வேண்டும் என்றால் 3a + 12 = 2b காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எயிட்கான விடையாக நாங்கள் மறை இரண்டினை பெற்றுக்கொண்டோம். ஆகவே 3 நாங்கள் மறை 2 பெருக்கும் போது மறை 6 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை 6 + 12 = 2b. ஆகவே இங்கு மறை நேர் மாறுபட்ட அடையாளங்கள் கழித்து பெரிய இலக்கத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 12 - 6 நாங்கள் கழிக்கும் போது 6 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 6 = 2b ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 6 2 வகுப்பதன் மூலம் பிஇட்கான விடையாக நாங்கள் 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே ஏஇட்கான விடையாக மறை 2 பிஇட்கான விடையாக மறை 3 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். எஞ்சிய வினாக்களை நீங்கள் இவ்வாறு செய்து எங்களுடைய நிகழ்ச்சியின் நிறைவில் வழங்கப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் சரிபார்த்த பின்னர் நாங்கள் அதற்கான பதிலை நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால் இதில் இவ்வாறான 2-3 வசன வினாக்கள் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த 3 வசன வினாக்களில் எவ்வாறு சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்கிய சமன்பாட்டின் மூலம் நாங்கள் எவ்வாறு தீர்த்து விடையினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய 2வது வினா, அதாவது வசன வினாவில் அதாவது நாங்கள் எப்படி சமன்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் நாங்கள் எவ்வாறு இதற்கான விடையினை காண வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். குமாரிடம் 2 ரூபாய் 2வது வினா, குமாரிடம் 2 ரூபாய் நாணயங்களும் 5 ரூபாய் நாணயங்களும் 20 உண்டு, அவற்றின் மொத்த பெறுமதி 55 ஆகும். குமாரிடம் உள்ளது 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஒய் எனவும் கொண்டு முதலாவது 2 சமன்பாடுகளை எங்களுக்கு உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் முதலில் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை பேர்த்து எடுப்போமானால் 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஒய் எனவும் நமக்கு எடுப்பதற்காக இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு மொத்த நாணயங்களின் எண்ணிக்கையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது 20. ஆகவே எக்ஸ் எண்ணிக்கையிலான நாணயங்களுடன் ஒய் எண்ணிக்கையிலான நாணயங்களை நாங்கள் கூட்டும் போது நாங்கள் 20 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதிலே நாங்கள் முதலாவது சமன்பாட்டினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே 2x + 5y = 20, மன்னிக்கவும் x + y = 20 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதற்காக அதனுடைய பெறுமதியை நாங்கள் பார்ப்போமானால் 2 ரூபாயினுடைய எண்ணிக்கை எக்ஸ் என்ன எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்பதன் மூலம் எண்ணிக்கையை நாங்கள் எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்வோமானால் 2 ரூபாய் நாணயங்களுடைய மொத்த பெறுமதியாக 2x ஆக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்றும் 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஒய்யாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 5 ரூபாய் நாணயங்களினுடைய பெறுமதியை நாங்கள் பார்ப்போமானால் 5 வையால் பெருக்குவதன் மூலம் அதாவது 5 வையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5 ரூபாய் நாணயத்திலிருந்து பெறக்கூடிய பெறுமதியாக 5 வை காணப்படுகின்றது. இவை இரண்டினுடைய பெறுமதிகளினுடைய கூட்டு தொகையாக நாங்கள் 55 பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே 2x + 5y = 55 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே இங்கு 2 சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். முதலாவது சமன்பாடு x + y = 20, இரண்டாவது சமன்பாடு 2x + 5y = 55. ஆகவே இதனை நாங்கள் 2 முறையில் அதாவது ஒன்றை நாங்கள் 7 மாற்றி செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கணியத்தை நாங்கள் சமப்படுத்தி கூட்டுவதன் மூலமோ கழிப்பதன் மூலமோ அதனை 0 மாற்றுவதன் மூலம் நாங்கள் இதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் முதலாவது வினாவினை நாங்கள் இரண்டாவது வினாவிற்கு சமப்படுத்துவோமானால் நான் இங்கு எக்ஸை சமப்படுத்திருக்கின்றேன். ஆகவே முதலாவது வினாவில் இருக்க முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸை நான் இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிற்கு சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டை நான் இரண்டால் பெருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது இரண்டு எக்ஸ் சக இரண்டு வை சமன் 20 இரண்டால் பெருக்கும் போது 40 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மூன்றாவது சமன்பாடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே 2x சக 2y சமன் 40. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இரண்டாவது சமன்பாடாக நாங்கள் பெற்றுக்கொண்டது 2x சக 5y சமன் 55. ஆகவே நாங்கள் இங்கு 2xற்கான கணியங்களினுடைய பெருமானங்களை நாங்கள் பார்ப்போமானால் அடையாளங்களை நாங்கள் பார்ப்போமானால் அங்கு நேர் அடையாளங்கள் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டை கழிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் கழிக்கும் போது 5y நாங்கள் 2y நாங்கள் கழிக்க வேண்டும். எக்ஸிற்கான விடையாக நாங்கள் 0, அதாவது 2y எக்ஸிலிருந்து 2xஐ நாங்கள் கழிப்போம் போது 0 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 5y 2y நாங்கள் கழிப்போம் போது 3y பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதனை போன்று 55 நாங்கள் 40 கழிப்பதன் மூலம் 15 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே 3y சமன் 15 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே அதனை நாங்கள் 3 வகுக்கும் போது எக்ஸ் வையிற்கான விடையாக நாங்கள் 5 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே அதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் எக்ஸிற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் அக வை சமன் 20 என்பது முதலாவது சமன்பாடாக காணப்படுகின்றது. அதற்கான வயிற்கான பெருமானமாக நாங்கள் 5 பெற்றுக் கொண்டோம். ஆகவே 5 பிரதியிடுவதன் மூலம் எக்ஸிற்கான விடையாக நாங்கள் 15 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே 5 நாணயங்களினுடைய எண்ணிக்கை 5 2 நாணயங்களின் எண்ணிக்கை 15 இங்கு காணப்படுகின்றது. ஏனைய 2 வினாக்களையும் நீங்கள் இவ்வாறுதான் சமன்பாடுகளை நீங்கள் உருவாக்குவதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சினங்களை இனங்கண்டு நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக இதிலிருந்து ஒரு வினா உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் வினாவிற்கு வரக்கூடியதாக இருந்திருக்கும். அடுத்ததாக நாங்கள் தரம் 11 பாடப்பகுதியில் நாங்கள் பார்ப்போமானால் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பின்ன வடிவிலான குலகங்களை கொண்டு ஒருங்கிணைந்த சமன்பாட்டை நாங்கள் எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். பின்ன வடிவிலான குணகங்களை கொண்ட ஒருங்கமை சமன்பாடுகளை நாங்கள் எவ்வாறு தீர்த்து அதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய பயிற்சி 13.1 இதில் இருக்கக்கூடிய ஒரு சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கான விடையினை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். ஆகவே இதனையும் நாங்கள் நான் முன்னர் கூறியதனை போன்று நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கணியத்தை எழுவாயாக மாற்றி விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு எண்ணால் அல்லது ஏதாவது ஒரு எண்ணால் பெருக்கும் போது அல்லது வகுப்பதன் மூலம் அதனை நீங்கள் சமப்படுத்தி அதிலிருந்து ஒன்றை இல்லாமல் ஆக்கி அதன் மூலம் இரண்டாவதற்கான அதாவது இன்னொரு கணியத்துக்கான விடையினை கண்டுகொண்டு அதிலிருந்து நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் அதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் பார்ப்போமானால் 13.1 வினாவில் நாங்கள் அதாவது முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் முதலாவது வினாவானது இவ்வாறு தரப்படுகின்றது. 5 3a சக 3 1b சமன் 3 என்பது முதலாவது சமன்பாடாக காணப்படுகின்றது. அதனை போன்று இரண்டாவது சமன்பாடை நாங்கள் பார்ப்போமானால் 2 1a மறை 3 1b சமன் 8 என்பது இரண்டாவது சமன்பாடாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு வினா சமன்பாடுகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போமானால் இங்கு பி ஆனது எங்களுக்கு சமனாகவே தரப்பட்டிருக்கின்றது. பி ஆனது முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய பி ஆனது 3 1b காணப்படுகின்றது. இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய பி ஆனது மூன்றில் ஒரு பி ஆக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பி ஆனது சமனாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த இரண்டு, அதாவது பிஇக்கு முன்னால் இருக்கக்கூடிய குறியீடுகளை நாங்கள், அதாவது அடையாளங்களை நாங்கள் பார்ப்போமானால், ஒன்று நேரிலும் மற்றது மறையிலுமாக காணப்படுகின்றது. ஒன்று நேரிலும் மற்றது மறையிலுமாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் பூஜ்யமாக மாற்றுவதற்கு நாங்கள் இரண்டு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும். முதலாவது சமன்பாட்டுடன் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே முதலாவது சமன்பாட்டுடன் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் கூட்டும் போது, முதலாவது சமன்பாட்டுடன் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் கூட்டும் போது இதற்கான விடையாக நாங்கள் ஐந்தில் மூன்று ஏ சக இரண்டில் ஒரு ஏ சமன் மூன்றுடன் நாங்கள் எட்டை கூட்ட வேண்டும். மூன்றுடன் நாங்கள் எட்டை கூட்ட வேண்டும். ஆகவே இங்கு பகுதி எண்கள் சமன் அற்றதாக காணப்படுகிறது. ஐந்தில் மூன்று ஏ சக இரண்டில் ஒரு ஏ. ஆகவே பகுதி எண்கள் இங்கு சமன் இல்லாமல் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் சமப்படுத்துவதற்காக நாங்கள் போமர்சி பொது மடங்குகளின் சிறியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டிற்கும் ஐந்திற்கும் நாங்கள் பொது மடங்கின் சிறியதை பார்ப்போமானால், அதாவது போமசியை நாங்கள் பார்ப்போமானால், பத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக பத்தில் பத்தினை நாங்கள் ஐந்தால் வகுப்பதன் மூலம் இரண்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டினை நாங்கள் மூன்று ஏயால் பெருக்கும் போது ஆறு ஏயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று பத்தை நாங்கள் இரண்டால் வகுக்கும் போது ஐந்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐந்தை நாங்கள் ஒரு ஏயால் பெருக்கும் போது ஐந்து ஏயினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் ஆறு ஏயுடன் ஐந்து ஏயினை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், நான் கூறும்போது எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதிக் கொள்வதன் மூலமே இதற்கான சரியான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பத்தில் பதினோரு ஏயினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பத்தில் பதினோரு ஏ சமன் எட்டையும் மூன்றையும் நாங்கள் கூட்டும் போது பதினொன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் பதினொன்றை நாங்கள் பத்தால் பெருக்கி அதனை நாங்கள் பதினொன்றால் பிரிக்க வேண்டும். பத்தால் பெருக்கி, அதாவது இங்கு பத்து வகுப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் பெருக்க வேண்டும் பத்தால். அதனை போன்று சமனிற்கு வலது புறமும் நாங்கள் பத்தால் பெருக்க வேண்டும். அதனை போன்று பதினொன்றாண்டு இங்கு பெருக்கப்பட்டு காணப்படுகின்றது. சமனிற்கு வலது புறமாக நாங்கள் கொண்டு செல்லும்போது அதனை நாங்கள் வகுக்கக்கூடியதாக காணப்படும். ஆகவே ஏயிற்கான விடையாக நாங்கள் பத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று ஐந்தில் ஏயிற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த ஏயிற்கான விடையை நாங்கள் பிஎல் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் பிஇட்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஐந்தில் மூன்று பெருக்க வேண்டும் ஏ, ஏ என்பது இங்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட விடையினை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பத்து. ஆகவே ஐந்தில் மூன்று தர பத்து சக மூன்றில் ஒன்று சமன் மூன்று. ஆகவே ஐந்தையும் பத்தையும் நாங்கள் ஐந்தால் வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டை மூன்றால் பெருக்கும் போது ஆறினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆறு சக மூன்றில் ஒரு பி சமன் மூன்று என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த ஆறை நாங்கள் வலது புறமாக, அதாவது சமனிற்கு வலது புறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை ஆறாக மாறும். ஆகவே மூன்றிலிருந்து நாங்கள் ஆறை கழிக்கும் போது மறை மூன்றினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மூன்றில் ஒரு பி ஆனது இங்கு காணப்படுகின்றது. அதனை நாங்கள் பிஇட்கான பெருமானத்தை காண வேண்டும். ஆகவே இங்கு வகுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வலதுபுறமாக நாங்கள் வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது அதனை நாங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிஇட்கான விடையாக மறை ஒன்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏஇட்கான விடையாக மூன்றும் பிஇட்கான விடையாக மறை ஒன்பதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே மாணவர்கள், இதனை போன்றுதான் ஏனைய வினாக்களையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் ஒரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு வினாவினை பார்ப்போமானால், உங்களுடைய டி வினா, டி ஏழில் இரண்டு பி சய மறை மூன்றில் ஒரு கியூ சமன் ஐந்து. ஏழில் இரண்டு பி சய மூன்றில் ஒரு கியூ சமன் ஐந்து. இரண்டாவது சமன்பாடாக இவ்வாறு காணப்படுகின்றது. இரண்டில் ஒரு பி சய ஒன்றுடன் மூன்றில் இரண்டு கியூ சமன் பனிரெண்டு. ஆகவே இதில் நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய கலப்பு பின்னத்தை நாங்கள் முதலில் முறைமை அல்லா பின்னமாக மாற்றிக்கொண்டால் நாங்கள் வினாவினை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய கலப்பு எண்ணை நாங்கள் மாற்றுவோமானால் ஐந்தில் மூன்றில் ஐந்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றில் ஐந்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் சமன்பாடை பார்ப்போமானால் ஏழில் இரண்டு பி சய மூன்றில் ஒரு கியூ சமன் ஐந்து. இரண்டில் ஒரு பி சய மூன்றில் ஐந்து கியூ சமன் பன்னிரெண்டு என தரப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் ஏதாவது ஒரு கணியத்தை நாங்கள் ஏதாவது ஒரு சமன்படுத்த வேண்டும் என்பதால் நாங்கள் கியூவினை சமப்படுத்துவதற்காக முதலாவது சமன்பாட்டை நாங்கள் ஐந்தால் பெருக்க வேண்டியதாக காணப்படுகின்றது. முதலாவது சமன்பாட்டை நாங்கள் ஐந்தால் பெருக்க வேண்டியதாக காணப்படுகின்றது. அல்லது நீங்கள் வேறு முறையில் இதனை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். நான் முதலில் கூறியது போன்று இதில் ஏதாவது ஒரு கணியத்தை இழிவாயாக மாற்றுவதன் மூலம் பெற்ற விடையினை நாங்கள் மற்றும் ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு அதற்கான விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது சமப்படுத்துவதன் மூலமும் இதற்கான விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் இங்கு முதலாவது சமன்பாட்டை ஐந்தால் பெருக்கக்கூடியதாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் ஐந்தால் பெருக்கும் போது ஏழில் பத்து கியூ, அதாவது ஏழில் ரெண்டு பி ஐ ஐந்தால் பெருக்கும் போது ஏழில் பத்து பி சய மறை மூன்றில் ஒரு கியூவை நாங்கள் ஐந்தால் பெருக்கும் போது மூன்றில் ஐந்து கியூ சமன் ஐந்தை நாங்கள் ஐந்தால் பெருக்கும் போது 25 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது மூன்றாவது சமன்பாடாக நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் பார்ப்போமானால் இரண்டில் ஒரு பி மறை மூன்றில் ஐந்து கியூ சமன் 12 ஆக காணப்படுகின்றது. ஆகவே இதில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால் ஒரே அடையாளங்களாக காணப்படுகின்றது, அதாவது மறை மறையாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டில் இருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழிக்க வேண்டும், அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் இருந்தும் மூன்றாவது சமன்பாட்டை நாங்கள் கழிக்கக்கூடும். ஆகவே மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் கழிக்கும் போது கியூவானது பூஜ்ஜியமாக மாறும். ஏழில் பத்து பி கழிக்க வேண்டும் இரண்டில் ஒரு பி சமன் 25 நாங்கள் கழிக்க வேண்டும் 12. ஆகவே இங்கு நான் முதலில் கூறியது போன்று பகுதி எண்களானது 7 2 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இங்கு போமசியை காண வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே போமசியாக 14 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 14 நாங்கள் 7 வகுக்கும் போது 2 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 10 பெருக்கும் போது 20 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 14 நாங்கள் 2 வகுக்கும் போது 7 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1 நாங்கள் 7 பெருக்கும் போது 7 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் 20 பியிலிருந்து 7 பியினை நாங்கள் கழிக்கும் போது 13 பியினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 14 13 பி சமன் 25 நாங்கள் 12 கழிக்கும் போது 13 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். 25 12 நாங்கள் கழிக்கும் போது 13 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதனை போன்று இப்பொழுது 14 13 பி சமன் 13 என்று நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 14 இங்கு வகுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சமனிற்கு வலது புறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது பெருக்கக்கூடியதாக காணப்படும். அதனை போன்று 13 இங்கு பெருக்கப்பட்டு காணப்படுகின்றது. சமனிற்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது அதனை நாங்கள் வகுக்கக்கூடியதாக காணப்படும். ஆகவே 13 13 நாங்கள் சுருக்கொள்வதன் மூலம் பீக்கான விடையாக நாங்கள் 14 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே அதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் கியூக்கான விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு முதலாவது சமன்பாடாக நாங்கள் பார்ப்போமானால் 7 மேலில் 2 பி மறை 3 ஒரு கியூ சமன் 5. ஆகவே இங்கு பிற்கான விடையாக நாங்கள் பெற்றுக்கொண்டது 14. ஆகவே 7 2 தர 14 மறை 3 ஒரு கியூ சமன் 5. ஆகவே 14 7 நாங்கள் 7 வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2 2 2 பெருக்கும் போது நாங்கள் 4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4 மறை 3 ஒரு கியூ சமன் 5. ஆகவே சக 4 சமனிற்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை 4 மாறும். ஆகவே 5 நாங்கள் 4 கழிக்கும் போது 1 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 ஒரு கியூ சமன் 3 மணிக்கும் 1 ஆக நாங்கள் அதாவது 5 4 கழிக்கும் போது 1 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே மறை கியூ சமன் நாங்கள் இந்த 3 வலது புறமாக செல்லும் போது பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 1 நாங்கள் பெருக்கும் போது 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை கியூ சமன் 3 ஆகவே கியூ சமன் மறை 3 ஆக நாங்கள் விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே மாணவர் இதில் ஒரு தெளிவான விளக்கத்தினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இவ்வாறுதான் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 13.1 பயிற்சியில் ஏனைய அனைத்து வினாக்களையும் நீங்கள் இவ்வாறு தான் செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் இதில் ஒரு வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் எஃப் வினாவினை பார்ப்போம். எஃப் வினாவானது 3 2 x சக 2 3y சமன் மறை 1 2 3y சமன் மறை 1 ஆக காணப்படுகின்றது. இரண்டாவது சமன்பாடாக நாங்கள் பார்ப்போமானால் 4x மறை 5y சமன் 22. ஆகவே நாங்கள் இதில் முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எழுவாயாக மாற்றியும் நாங்கள் இதனை செய்யக்கூடியதாக இருக்கும். நான் இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் ஏதாவது ஒரு இலக்கத்தால் பெருக்குவதன் மூலம் சமப்படுத்தி அதிலிருந்து தீர்வினை பெற்றுக்கொள்ளும் முறையினை நான் மாத்திரமே உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த குறுகிய நேரத்தில் ஏதாவது ஒரு முறையினை மாத்திரம் தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் மேலதிகமாக இருக்கக்கூடிய முறைகளை நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு, கணித பாட ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கான தீர்வினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையினை நான் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதில் எக்ஸை சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸை நாங்கள் பார்ப்போமானால் 3 2 x ஆக காணப்படுகின்றது. இரண்டாவது சமன்பாட்டில் நாங்கள் பார்ப்போமானால் 4 x ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எக்ஸை சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 6 பெருக்க வேண்டும். ஆகவே 6 பெருக்குவதன் மூலமே நாங்கள் முதலாவது சமன்பாட்டிலிருந்து நாங்கள் 4 x விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 6 பெருக்கும் போது 3 ஆல் வகுக்கலாம் 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2 x ஆல் பெருக்கும் போது 4 x பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 2 3y நாங்கள் 6 பெருக்கும் போது 2 6 நாங்கள் 2 வகுப்பதன் மூலம் 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 நாங்கள் 3y பெருக்கும் போது 9y பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மறை 1 நாங்கள் 6 பெருக்கும் போது மறை 6 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4x சக 9y சமன் மறை 6 என்ற மூன்றாவது சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதனை போன்று இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் பார்ப்போமானால் 4x மறை 5y சமன் 22. ஆகவே இங்கு எக்ஸ் ஆனது சமனாக காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அடையாளத்தை அதாவது குறியீட்டை நாங்கள் பார்ப்போமானால் இரண்டும் நேராக காணப்படுகின்றது. ஆகவே ஒரே மாதிரியான அடையாளங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் பூச்சியமாக மாற்ற வேண்டும் என்றால் அதனை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே இங்கு இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து நாங்கள் முதலாவது சமன்பாட்டை கழிக்க வேண்டும். ஆகவே 4x 4x கழிக்கும் போது பூஜ்ஜியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 5y நாங்கள் கழிக்க வேண்டும் மறை 9y. 5y கழிக்க வேண்டும் மறை 9y. அதனை போன்று 22 இருந்து நாங்கள் கழிக்க வேண்டும் அறை ஆறை. இந்த மறையில் இருக்கக்கூடிய பெருமானத்தை நீங்கள் அடைப்பினையிட்டுக் கொள்ளுங்கள். ஆகவே தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5y + 9. ஆகவே மறையை நேரால் பெருக்கும் போது மறையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5y - 9y = இங்கும் 22 - 6 - 6 மறையால் பெருக்கும் போது நேராறினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 22 - 6 = 6. ஆகவே இங்கு ஒரே அடையாளங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே 9y உடன் நாங்கள் 4y கூட்டும் போது 14y பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை 14y = 28. மறை 14y = 28. ஆகவே மறை 14 நாங்கள் மறை 14 வகுக்க வேண்டும். அதனை போன்று 28 நாங்கள் மறை 14 வகுக்க வேண்டும். ஆகவே வைசமன் மறை 2 என நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் முதலாம் சமன்பாட்டில் அல்லது இரண்டாம் சமன்பாட்டில் பிரதியிடுவோமானால், நான் இங்கு இரண்டாம் சமன்பாட்டில் பிரதியிட்டிருக்கின்றேன். இரண்டாவது சமன்பாடானது 4x - 5y = 22. 4x - 5y = 22. ஆகவே வைக்கு வலாக நாங்கள் மறை 2 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே மறை 2 மறை 5 பெருக்கும் போது மறை நேர் 10 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4x + 10 = 22. 4x + 10 = 22. ஆகவே 22 நாங்கள் மறை 10 கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4x = 12 காணப்படுகின்றது. ஆகவே 4 நாங்கள் 4 வகுக்கும் போது எக்ஸினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 12 நாங்கள் 4 வகுக்கும் போது 3 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வையிற்கான பெருமானமாக மறை 2 எக்ஸிற்கான பெருமானமாக 3 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இதனை போன்றுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு வசன வினாவினையும் நீங்கள் இலகுவாக செய்யலாம். அதனை நீங்கள் வாசிக்கும் போதே அதற்கான விடையினை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய 13.1 பயிற்சியில் இருக்கக்கூடிய ஏனைய வினாக்களையும் அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது வினாவாக இருக்கக்கூடிய சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்த்து விடையை காண்பதையும் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு 0771705080 0771705080 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த கல்வி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பற்றக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் வகுப்புகளில் ஏனைய பாடங்களும் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை கூறி விடைபெறும் நான் தம்பைத்தனை இலக்கம் 3 பாடசாலையினுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன். நன்றி.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 - 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.